This sermon, One in a Million, was delivered on Saturday morning, April 24, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Clifton's Cafeteria in Los Angeles, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 24 தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கிளிப்டனுடைய சிற்றுண்டி சாலையில் சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய சிற்றுண்டி வேளையில் 1 in a million 10 லட்சத்தில் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Thank you, Brother Shakarian. Good morning, friends. Certainly good to be here in Los Angeles again this morning, prior to this great convention and the oncoming meeting of this coming week over at the Embassy Hotel.
சகோதரன் ஷக்காரியன், உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த மகத்தான கூட்டத்திற்கு முன்னதாகவே இந்த காலை மீண்டுமாக இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருப்பது நிச்சயமாகவே நன்மையாயுள்ளது. வருகின்ற இந்த வார கூட்டம் எம்பசி உணவு விடுதியில் இருக்கும்.
I'm expecting to see you all over there, and we're all under a great expectation to meet our Lord Jesus and see Him over there. He promised that He would be wherever 2 or 3 was gathered together, He would be there.
நான் உங்கள் யாவரையும் அங்கு காண எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நாம் யாவரும் நம்முடைய கர்த்தராக இயேசுவை சந்திக்கவும் அங்கு அவரை காணும்படியான ஒரு மகத்தான எதிர்பார்க்குதலின் கீழ் இருக்கிறோம். அவர் அங்கு இருப்பதாக அவர் வாக்களித்தார். 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் இருப்பார்.
And I'm sure that I met him this morning as I come up the steps here in this auditorium when all the people with great anticipations waiting for the breakfast and the speaking.
ஜனங்கள் எல்லோரும் சிற்றுண்டிக்காகவும் உரையாடுவதற்காகவும் மகத்தான எதிர்பார்த்தலோடு காத்துக் கொண்டிருந்த போது நான் இந்த அரங்கில் இங்கு படிகளில் மேலே வந்தபோது இந்த காலை நான் அவரை சந்தித்தேன் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன்.
It's good to be gathered here with you. And to the radio audience, the many in here, I had to go down to the next floor to speak to a few.
இங்கு உங்களோட கூடியிருப்பதும் வானொலியில் கேட்கின்ற கூட்டத்தாரோடு இருப்பதும் நன்மையாகவே இருக்கிறது. இங்கு அநேகர் இருக்கின்றனர். அவர்களில் ஒரு சிலரிடத்தில் பேசுவதற்கு அடுத்த தளத்திற்கு கீழே செல்ல வேண்டியதாக இருந்தது.
Seeing so many requests, heart trouble and different ailments of their bodies, and we're here now to pray for the sick and the afflicted.
அநேக வேண்டுகோள்களையும் இருதய கோளாறுகளையும் மற்றும் அவர்களுடைய சரீரங்களின் வித்தியாசமான நோய்களையும் கண்டேன். இப்பொழுது நாம் இங்கு வியாதியஸ்தருக்காகவும் அவதியுறுவோருக்காகவும் ஜெபிக்கவிருக்கிறோம்.
Just as I got off the steps, I'm looking at the old gentleman now. He came up to me and said, Brother Branham, years ago, he said he had heart trouble so bad that he thought he was going to die.
நான் படிகளின் மேலே சென்றபோது இப்பொழுது நான் அந்த வயோதிப பெருங்குடி மனிதரையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் மேலே என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாம், அநேக ஆண்டுகளுக்கு முன் என்றார். அவருக்கு மிக மோசமான இதய கோளாறு இருந்ததாக அவர் கூறினார். அவர் மறிக்கப் போவதாக இருந்ததாக அவர்கள் நினைத்தார்களாம்.
Prayer for him and grace of God healed him, and here he is this morning weighing his 80. He's just rejoicing, so that makes us take new hope.
அவருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதாம். தேவனுடைய கிருபை அவரை சுகப்படுத்தியதாம். இந்த காலையில் இங்கு அவர் தன்னுடைய 80வது வயதை தாண்டியவராய் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அது நமக்கு ஒரு புதிய உறுதியை பற்றிக்கொள்ள செய்கிறது.
And now I'm certainly soliciting the prayers of the people out in the radio land as well as here.
இப்பொழுது இங்குள்ளது போன்றே வெளியே தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களின் விண்ணப்பங்களுக்காகவும் நான் நிச்சயமாகவே மன்றாடி கொண்டிருக்கிறேன்.
Actually, this meeting, I'm going to Europe, down into Africa and around our meeting. And this is going by a vision, so it's going to be a great meeting there, I'm sure.
நான் இந்த கூட்டத்தை விட்டு சென்ற பிறகு நான் ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் மற்றும் சுற்றிலும் உள்ள கூட்டங்களுக்கும் செல்கிறேன். இது ஒரு தரிசனத்தால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு மகத்தான கூட்டமாய் அங்கிருக்கப் போகிறது என்று நான்
நிச்சயமுடையவனாயிருக்கிறேன்.
நான் திரும்பவும் வரவேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அநேக வருடங்களாகவே உணர்ந்தேன். அவர் எனக்கு சிறிய தாழ்மையான தாழ்மையான ஊழியத்தை கொடுத்தார். அதே சமயத்தில் அதனால் அவர் முழுமையாக அங்கே முடிவு உண்டாக்கிவிட்டார் என்று நான் நினைக்கவில்லை. சுவிசேஷ வலையில் நான் பிடிக்கக்கூடிய ஒரு ஆத்மா எங்கேயோ இருப்பது போன்று தோன்றினது. அந்த ஒன்றுக்கென்றே அவர் தெய்வீக சுகமளித்தலின் வழியில் வியாதியஸ்தருக்காக ஜபிக்க ஜனங்களிடத்தில் வீசும்படியான பெரிய பார வீச்சிழுப்பு வலையை என்னிடம் கொடுத்திருக்கிறார்.
And I certainly solicit your prayers, both you people here and them or out in the radio audience.
நான் நிச்சயமாகவே உங்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் இங்குள்ள ஜனங்களாகிய உங்களுக்கும் வெளியே வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் நிச்சயமாகவே மன்றாடுகிறேன்.
I don't have time to take a text and preach, which I expect me to after a few minutes here in this auditorium. But just to speak and to you a few moments, get acquainted.
இப்பொழுது எனக்கு ஒரு பொருளை எடுத்து பிரசங்கிக்க நேரமில்லை. இந்த அரங்கத்தில் நான் இங்கு ஒரு சில நிமிடங்கள் கழித்து அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஒரு சில வினாடிகள் பேச
எதிர்பார்க்கிறேன்.
தேசத்திற்கு வெளியே உள்ள ஜனங்களுக்கும் அங்கு வெளியே தூரமாயிருப்பவர்களுக்கும் கூட நான் ஜெபிக்கும்படி கேட்டுக் கொள்ளப் போகிறேன்.
And I'm certainly glad to meet all these fine new friends that I've never met before, just come in contact with them this morning.
நான் இதற்கு முன்பு ஒருபோதும் சந்தித்திராத புதிய நண்பர்கள் யாவரையும் சந்திப்பதற்கும் இந்த காலை அவர்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் வந்தமைக்கும் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன்.
We've been having great times in the services and other places. I don't get out too much anymore. It's so busy.
நாம் மற்ற இடங்களில் உள்ள ஆராதனைகளில் மகத்தான நேரங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது மிகுந்த பணியின் காரணமாக நான் அதிகமான நேரத்தை செலவழிக்க முடியவில்லை.
Try to keep the road hot between Jeffersonville, Indiana and Tucson, Arizona, where we moved out there a few years ago by a vision of the Lord that sent us out there to not knowing where I was going.
நாம் ஜெஃபர்சன்வில் இந்தியானா மற்றும் டூசான் அரிசோனாவிற்கு இடையேயான பாதையை அதிகமான போக்குவரத்துடையதாகவே வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கர்த்தருடைய ஒரு தரிசனத்தால் நாங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தோம். அதாவது நாங்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டோம். நான் எங்கே சென்று கொண்டிருந்தேன் என்பதையும் கூட அறியாதிருந்தேன்.
Many of you heard Clifton. I spoke to you a little before left in a Phoenix meeting of a vision that had come of seeing seven angels in a cluster.
கிளிப்டனில் இங்குள்ள உங்களில் அநேகரிடத்தில் நான் பீனிக்ஸ் கூட்டத்தை விட்டு செல்லும் முன்பு நேரிட்ட அந்த தரிசனத்தை குறித்து நான் உங்களிடம் ஒரு சிறு உரையாற்றினேன். நான் ஏழு தூதர்களை ஒரு கூட்டமாக கண்டேன்.
I know to the radio audience, perhaps many of you are not full gospel, and this may seem a little mysterious to you, which it would to me, but there is.
வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டத்தாராகிய உங்களில் அநேகர் ஒருவேளை முழு சுவிசேஷத்தில் இல்லாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு சற்று விளங்காதாய் தோன்றலாம் என்பதை நான் அறிவேன். அது எனக்கு ஆனால் அங்கே
anyone who can explain anything, you don't have to accept it anymore by faith. It's things that we cannot explain that we have to accept by faith.
எவரேனும் ஒருவர் விளக்கி கூற முடிந்த ஏதாவது ஒன்றை நீங்கள் அதை ஒருபோதும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் விளக்கி கூற முடியாத காரியங்களை நாம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
We cannot explain God. No man can explain God. He's sovereign, he's great, mighty. We just accept it because we know he's there.
நாம் தேவனை விளக்க முடியாது. எந்த மனிதனுமே தேவனை விளக்க முடியாது. அவர் சர்வ அதிகாரமும் பெற்றவராயிருக்கிறார். அவர் மகத்தானவரும் வல்லமை உள்ளவருமாயிருக்கிறார். அவர் இங்கு இருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ள காரணத்தால் நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறோம்.
And then by our faith in accepting it, he brings a response back to us as the baptism of the Holy Spirit, which I'm just going to speak to you about in a few moments here, on God's way, our place of worship.
ஆகையால் நம்முடைய விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்கு திரும்ப பதிலை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். நான் இங்கே இன்னும் சற்று நேரத்தில் தேவனுடைய வழி ஒரு ஆராதனை ஸ்தலம் என்பதை குறித்து உங்களிடம் பேசப்
போகிறேன்.
அந்த ஒரே இடத்தில் மட்டுமே நீங்கள் அவரை ஆராதிக்க முடியும். அந்த ஒரே இடத்தில் மட்டுமே அவர் உங்களை எப்போதும் சந்திப்பார். அங்கேதான்
one church, one place, one time, one people, and all that God meets. And it's, I hope that the Lord blesses the message to your heart here.
ஒரே சபையும் ஒரே இடமும் ஒரே நேரமும் ஒரே ஜனமும் தான் உண்டு. அதில் எல்லோரையும் தேவன் சந்திக்கிறார். இங்கு கர்த்தர் இந்த செய்தியை உங்களுடைய இதயங்களில் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
Now, coming to Tucson, it was strange. Those visions speaking to you in the name of the Lord.
இப்பொழுது டூசானுக்கு வந்ததும் அந்த தரிசனங்களை கர்த்தருடைய நாமத்தில் பேசினதும் எதிர்பாராததாக இருந்தது.
Not one of them, as I ever can recall, will ask anyone else. They can recall any time that he ever did say anything, but what was the truth? It always happens just the way he says it will happen.
அவைகளை எந்த நேரத்திலும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிந்தால், எவராயினும் ஒருவர் அதை கேட்டால், நான் அவைகளில் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அல்ல. அதாவது, அவர் கூறுகிற எந்த காரியமும் சத்தியமாகவே இருந்தது. அது சம்பவிக்கும் என்று அவர் கூறுகிற விதமாகவே அது எப்பொழுதும் சம்பவிக்கிறது.
And he's supposed to, according to the scriptures, return to us in this last days in this type of ministry.
அவர் இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரியான ஊழியத்தில் வேத வாக்கியங்களின்படியாய் நம்மிடம் திரும்ப வரவேண்டியவராய் இருக்கிறார்.
That'll be after the baptism of the Spirit and speaking in tongues and divine healing and so forth, these things.
அது ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், தெய்வீக சுகமளித்தல் போன்ற இந்த காரியங்களின்படியாய் இருக்கும்.
The capping of the Pentecostal message is what we're speaking of today. This ministry of the Christ himself impersonated among his people with the very same things that he did when he was here on earth.
இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பது பெந்தேகோஸ்தே செய்தியின் முடிவை குறித்ததாகும். கிறிஸ்துவனுடைய இந்த ஊழியத்தில் அவர் தாமே தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களோடு உருவப்படுத்தி காட்டினார்.
In his body, the bride, which is part of him, doing the same things as husband and wife or king and queen just before the marriage ceremony.
மனவாட்டி அவருடைய சரீரத்தில் அவருடைய பாகமாய் இருந்து அதே காரியங்களை செய்கிறாள். விவாக ஒப்புமைக்குரிய நடைமுறைக்கு முன்னதாக கணவனும் மனைவியும் போன்று அல்லது ராஜாவும் ராணியும் உள்ளது போன்றாகும்.
This week, the Lord willing, wish to speak some on that out in our campaign here at the embassy hotel. And kind of get acquainted in my humble way of doing it.
இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கே எம்பசி உணவு விடுதியில் உள்ள நம்முடைய கூட்டத்தில் அதன் பேரில் சிலவற்றை பேச விரும்புகிறேன். என்னுடைய தாழ்மையான விதத்தில் அது தெரிவிக்க விரும்புகிறேன்.
The time and the hour that we're living, if a person don't know which way to go, what to do or how to turn, you're not walking by faith anymore. You're just guessing. You're presuming. And presume is to advance without official authority.
நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலும் வேளையிலும் ஒரு நபர் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அல்லது எப்படி திரும்பி செல்ல வேண்டும் என்றும் அறியவில்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தினால் ஒருபோதும் நடந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் வெறுமன யூகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உத்தேசம் பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள். ஊகித்தல் என்பது அதிகாரப்பூர்வமான ஆணையுரிமை இல்லாத அச்சாரம் என்பதாகும்.
So if we haven't got the real official authority to know what God said would take place in this hour, how are we ever going to face this hour?
ஆகையால் நாம் இந்த வேளையில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் கூறினார் என்பதை அறிந்து கொள்வதற்கான உண்மையான அதிகாரப்பூர்வமான ஆணையுரிமையை பெற்றிருக்கவில்லை என்றால் எப்படி நாம் இந்த வேளையை சந்திக்கப் போகிறோம்?
And we've got to face it knowing by faith in his word the things are supposed to be happening now.
நாம் அதை சந்தித்தாக வேண்டும். விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தையில் இப்பொழுது சம்பவிக்க வேண்டியதாய் கருதப்படுகின்ற காரியங்களை அறிந்து கொள்கிறோம்.
And the condition of the nations, the condition of the people, condition of the church, and so forth, we got to know that, and then how to walk out to face it.
தேசங்களின் நிலைமை, ஜனங்களின் நிலைமை, சபையின் நிலைமை முதலியவற்றை அறிந்து கொள்கிறோம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அதை சந்திக்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
If you don't know how to do that, you're just what we used to call kind of haphazardly, just jumping, hoping it'll be here, hoping this and hoping that, and will it be?
அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் தற்செயலான நிகழ்ச்சி என்று நாம் வழக்கமாக அழைக்கும் விதமாக உங்களுக்கு வெறுமன இருக்கும். வெறுமன உள்ளே குதித்தல் அல்லது இங்கே இருக்கும் என்று நம்புதல், இதை நம்புதல், அதை நம்புதல், மற்றும் இது இருக்குமோ என்பது போன்றிருப்பீர்கள்.
God don't want us to do that. He wants us to know what He has said about this day and then meet it by faith because He said it would be that way.
ஆனால் நாம் அதை செய்ய தேவன் விரும்புகிறதில்லை. அவர் இந்த நாளை குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே விரும்புகிறார். ஆகையால் விசுவாசத்தினால் அதை சந்திக்கிறோம். ஏனென்றால் அது அந்த விதமாக இருக்கும் என்று அவர் கூறினார்.
And we know your truth then because you haven't got some person's word for it, you got His word of what we must do.
ஆகையால் அப்பொழுது நீங்கள் சத்தியமாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஏனெனில் நீங்கள் அதற்காக ஏதோ ஒரு நபருடைய வார்த்தையை பெற்றிருக்கவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அவருடைய வார்த்தையை நீங்கள்
பெற்றுள்ளீர்கள்.
நம்முடைய பரலோக பிதா இந்த வாரம் இதை நமக்கு அருளுவார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
And I thought myself that it was the end of my life.
இப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு டூசானுக்கு வந்ததை குறித்து கூறிக்கொண்டிருந்ததை நிறுத்திக் கொண்டதற்காக நான் வருந்துகிறேன். அது என்னுடைய ஜீவியத்தின் முடிவு என்று நானாகவே நினைத்துக் கொண்டேன்.
No one could ever stand that shock of that condition that happened in that vision that morning about 10 o'clock at home that would ever be able to live after that.
வீட்டில் சுமார் 10 மணி அளவில் அந்த காலை அந்த தரிசனத்தில் சம்பவித்ததான அந்த அதிர்ச்சியான நிலையில் எவருமே ஒருபோதும் நிற்க முடியாது என்றும் அதற்கு பின்னர் ஒருபோதும் ஜீவிக்கவே முடியாது என்றும் நான் நினைத்தேன்.
I come to Tucson making arrangements with my son for my wife and children to go with him after I was gone because I thought it was my end.
ஏன் நான் என்னுடைய மகனோடு சில ஏற்பாடுகளை செய்ய டூசானுக்கு வந்தேன். ஏனென்றால் நான் சென்றுவிட்ட பிறகு என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவரோடு இருப்பதற்காகவே காரணம் நான் அது என்னுடைய முடிவு என்று
எண்ணிக்கொண்டேன்.
அது சம்பவிப்பதற்கு முன்னர் நான் பீனிக்ஸ் கூட்டங்களில் ஒரு மனிதனிடம் கூறினேன். அது எப்படி சம்பவிக்கும் என்று நான் உங்களிடமும்
கூறினேன்.
நல்லது. நான் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் காலை சரியாக டூசானுக்கு வடக்கே இருக்கிற சபினோ கான்யான் மலையின் மேல் இருந்தேன். நான் அங்கு ஜபிக்கும்படியாய் மேலே
இருந்தேன்.
நான் ஜபித்துக் கொண்டிருக்கையில் நான் என்னுடைய கரத்தை ஆகாயத்தில் உயர்த்தினவாறு, பிதாவே, இப்பொழுது நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற இந்த வேலைக்காக நீர் எப்படியாவது எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்தும் என்று நான் உம்மிடம்
ஜெபிக்கிறேன். என்னுடைய
பணி இங்கே பூமியின் மேல் முடிவுற்று விட்டால் அப்பொழுது நான் உம்மிடம் வர வேண்டும். நான் வருவதற்கு வருந்தவில்லை. ஆனால் நீர் என்னுடைய குடும்பத்திற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர் என்று நான் அறிவேன். இந்த வேலைக்காக பலப்படுத்தும்படியாகவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். ஏதோ ஒன்று என்னுடைய கரத்தில் விசையுடன் வந்து விழுந்தது. இப்பொழுது வானொலியில் கேட்போரே, நான் கூறினது இது விசித்திரமானதாக தென்படலாம், ஆனால் இது உண்மையாயிருக்கிறது. தேவனே என்னுடைய நியாயாதிபதியாயிருக்கிறார்.
Sheath over the handle part and the handle itself was made of pearl. This looked like kind of a gold like guard over the handle part.
நான் என்னுடைய கரத்தில் ஒரு பட்டகம் இருந்ததையும் அதன் கைப்பிடி பாகத்திற்கு மேலே ஒரு உறை இருந்ததையும் கண்டேன். கைப்பிடியானது முத்துக்களால் செய்யப்பட்டதாயும் அந்த கைப்பிடி பாகத்திற்கு மேலே பாதுகாப்பிற்கான ஒரு விதமான பொன்னினால் செய்யப்பட்டது போன்று காணப்பட்டது.
The knife itself looked rather like it was kind of a shiny like or something like chrome or something glistening in the sun.
அந்த கத்தியானது சரியாக சொல்லப்போனால் ஒருவிதமாய் பளபளப்பாய் காணப்பட்டது. ஓ, ஏதோ ஒரு மஞ்சள் வண்ணமாக அல்லது ஏதோ ஒன்று சூரியனில் மின்னுவது போன்று காணப்பட்டது.
That's about 10 or 11 o'clock in the morning way on top of a mountain. You can imagine how a person feel that I'm in my right mind would feel standing there with a sword from nowhere, people from miles and miles holding that in your hand. I felt of it, tucked and waved the blade back and forth, and why was the sword?
இப்பொழுது அது மலைச்சிகின் மேலே காலையில் சுமார் 10 அல்லது 11 மணியாயிருந்தது. ஒரு நபர் ஜனங்களுக்கு அநேக மைல்கள் தொலைவில் ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு பட்டகத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்தால் எப்படி உணர்வான் என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க முடியும். உங்களுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டிருந்தால் எப்படி உணர்வீர்கள் என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க முடியும். அதாவது, நான் என்னுடைய சுய சிந்தையில் இருப்பதை உணர்கிறேன். நான் அதை தொட்டு பார்த்து பற்றி பிடித்து முன்னும் பின்னுமாக ஆட்டினேன். ஏன்? அது ஒரு பட்டகமாக இருந்தது. நான் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தேன். நான் நல்லது, இப்பொழுதோ அது எப்படி சம்பவித்திருக்க கூடும்? இதோ நான் இங்கே சரியாக இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன். அநேக மைல்கள் சுற்றிலுமே ஒருவருமே இல்லையே, அது எங்கிருந்து வந்தது
என்றேன்.
நல்லது, ஒரு கால் இது என்னுடைய முடிவு நேரமாக இருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றேன். அப்பொழுது ஒரு சத்தம் பேசி, இது கர்த்தருடைய பட்டயம் என்றது.
நான்
நல்லது, ஒரு பட்டயம், அப்படியானால் அது ஒரு ராஜாவிற்குரியது, வீரனுக்குரியது என்று எண்ணினேன். அது இங்கிலாந்திலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். நான் அதனால்தான் அது வீரனுக்குரியதாயிற்று என்று
எண்ணினேன்.
நான் ஒரு கால் நான் ஜனங்கள் மேலும் கரங்களை வைக்க வேண்டியவனாயிருக்கலாம் என்று எண்ணினேன். நான் எல்லா இனத்தவர் மேலும் கரத்தை, மானிட சிந்தை யாவுமே குழப்பமடைய கூடும் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, நம்முடைய சிந்தைகள் வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது, அவருடையதோ வரையறையற்றதாக இருக்கிறது. ஆகையால் நான் இருந்தது போலவே அது அப்பொழுது அது என்னுடைய கரத்தை விட்டு சென்றபோது அது எங்கே சென்றது என்பதையே நான் அறியவில்லை, அப்படியே மறைந்துவிட்டது.
Well, if a person didn't understand a little bit about spiritual things, you'd go crazy like that. You'd be standing and wondering what happened.
ஏன் ஒரு நபர் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிறிதேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அப்படியே பைத்தியமாகி விடுவீர்கள். நீங்கள் அங்கே நின்று கொண்டு என்ன சம்பவித்தது என்று
ஆச்சரியப்படுவீர்கள்.
மேலும் அவர், தரிசனம் உன்னுடைய முடிவின் நேரத்தை பற்றியதல்ல, அது உன்னுடைய ஊழியத்திற்கானதாக இருக்கிறது. அந்த பட்டயம் வார்த்தையா இருக்கிறது. ஏழு முத்திரைகளை குறித்த ரகசியங்கள் திறக்கப்படும் என்றார்.
Then 2 weeks after that, or 2 months rather after that, I was up in the mountain with a bunch of friends when it happened.
அதன் பின்னர் இரண்டு வாரங்கள் கடித்து, இல்லை சரியா கூறினால் இரண்டு மாதங்கள் கடித்து அது சம்பவித்த போது நான் ஒரு கூட்ட நண்பர்களோடு மலையின் மேல் இருந்தேன்.
7 angels just as clear as you're standing here came sweeping down from heaven. The rocks and the mountains rolled out and down the hills and
நீங்கள் இங்கே நின்று கொண்டிருப்பது போல அவ்வளவு தெளிவாக ஏழு தூதர்கள் பரலோகத்திலிருந்து கீழே விரைந்து வந்தனர். மலைகளிலும் கீழே குன்றுகளிலும் கற்பாறைகள் உருண்டன. அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்களோ தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர். தூசியோ எங்கும் பறந்து கொண்டிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும்.
And when it was, he said, return to your home now, each angel will be one of the seals, of the 7 seals.
அப்படி இருந்தபோது அவர், உன்னுடைய வீட்டிற்கு திரும்பிப்போ, இப்பொழுது ஏழு முத்திரைகளில் ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு தூதர்களாக இருப்பார்கள்
என்றார்.
அது ஒலிநடாவில் இருக்கிறது. புத்தகமோ வெகு விரைவில் வெளிவரும். இப்பொழுது அது இலக்கணப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்துள்ளது போல என்னுடைய இலக்கணமானது மிக நன்றாயில்லை. ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களாயும் என்னுடைய இலக்கணத்தில் என்னை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஜனங்களாயும் இருக்க வேண்டும்.
But some theologian has grammarized me for me and taken out all the maybe I said the wrong word there. I don't even know. So I heard someone laughing, so I guess that grammarized wasn't right.
ஆனால் யாரோ ஒரு வேதாகம பேராசிரியர் அதை எனக்காக இலக்கணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லாவற்றையும் எடுத்து, நல்லது, நான் இங்கே கூறின வார்த்தை தவறாயிருக்கலாம். எனக்கு தெரியவும் கூட இல்லை. ஆகையால் நான் யாரோ ஒருவர் சிரிப்பதை கேட்கிறேன். ஆகையால் இலக்கணப்படுத்துதல் சரியல்ல என்று நான்
யூகிக்கிறேன். ஆனால்
ஆளந்து நாட்டுக்காரனை போன்று நீங்கள் உண்மையிலேயே நான் என்ன கூறுகிறேன் என்பதை அல்ல, நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதையே எடுத்துக் கொள்ளுங்கள்.
And it's just 3 minutes now, I'm told, until the closing of the program.
இப்பொழுது இதற்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் உள்ளது. நான் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளும்படியாக கூறப்பட்டிருக்கிறேன்.
Now you dear people out in a radio land, and you that's sick and needy here in the audience, would you just lay your hands on each other now while we have this word of prayer for the sick?
இப்பொழுது தேசத்திற்கு வெளியே வானொலியில் கேட்கிற அருமையான ஜனங்களாகிய நீங்களும், இங்கே கூட்டத்தில் தேவையாயும் வியாதியாயும் இருக்கிற நீங்களும், நாங்கள் இந்த வியாதிஸ்தருக்கான ஜப வார்த்தையை கூறும்போது நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றவர் மீது இப்படி வைத்துக்
கொள்ளுங்கள்.
இப்பொழுது இயேசு சபைக்கு தம்முடைய கடைசி கட்டளையாக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
Dear Heavenly Father, we're like children today. We're obeying what you said to. We are laying hands upon all these telephone requests.
அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளை போன்றிருக்கிறோம். நீர் செய்யும்படி கூறினதற்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். இந்த எல்லா தொலைபேசி வேண்டுகோள்களின் மீதும் நாங்கள் கரங்களை வைக்கிறோம்.
Thou seest them out in the land, out there how they're needy, the suffering. You see those here that are needy, suffering.
அங்கே தேசத்துக்கு வெளியே உள்ளவர்களை நீர் காண்கிறீர். அவர்கள் தேவையுள்ளவர்களாய் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேவையாயும் அவதியிட்டுக் கொண்டும் இருக்கிறவர்களை நீர் காண்கிறீர்.
And we are committing them to thee, dear God. With this faith in thy word, that thou hast said, these signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover.
அன்புள்ள தேவனே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதிஸ்தர் மேல் வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று நீர் உரைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையில் உள்ள இந்த விசுவாசத்தினால் நாங்கள் அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம்.
Grant it, Lord, in Jesus Christ's name. Amen.
கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை அருளும். ஆமேன்.
Dear Brother Shakarin, it's certainly a grand privilege to be back again on the broadcast to speak to some of our friends out in the radio land as well as present here.
சகோதரன் சகாரியன், உங்களுக்கு நன்றி. எங்கிருப்பது போலவே வெளியே தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சில நண்பர்களிடத்தில் உரையாட மீண்டுமாய் திரும்பவும் இந்த ஒலிபரப்பில் இருப்பது நிச்சயமாகவே ஒரு பெரிய சலாக்கியமாயிருக்கிறது.
And we're certainly extending this invitation to you to come to the Embassy Hotel tomorrow afternoon to be prayed for. And not only that, but to bring the ones that sinners and those who are backslidden.
நாளை பிற்பகல் எம்பசி உணவு விடுதியில் ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக வரும்படியாக நாங்கள் இந்த அழைப்பை நிச்சயமாகவே உங்களுக்கு விரிவுபடுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஆனால் பாவியாய் இருக்கின்றவர்களையும் சீர்கெட்டு போனவர்களையும் கொண்டு வாருங்கள்.
If we just have a prayer for the sick and we do see God constantly doing great miracles, but that's secondarily.
நாம் வியாதியஸ்தருக்கான ஜபத்தை ஏறெடுப்போமேயானால் அப்பொழுது நாம் தேவன் தொடர்ந்து மகத்தான அற்புதங்களை செய்கிறதை காணலாம். ஆனால் அது இரண்டாம் தரமாயிருக்கிறது.
The main thing is to be saved, filled with God's Spirit, which I'm going to speak to you about just in a few moments here. And the sufficiency, how that we must be filled with God's Spirit.
முக்கியமான காரியம் இரட்சிக்கப்படுவதும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவதுமாயிருக்கிறது. நான் இங்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் எப்படி தேவனுடைய ஆவியினால் போதுமான அளவு நிரப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்களிடம் உரையாடப் போகிறேன்.
And divine healing usually draws an attention to people and brings them in the presence of God. When God does something that they know is it's not understood.
வழக்கமாகவே தெய்வீக சுகமளித்தல் ஜனங்களுடைய கவனத்தை இழுத்து அவர்களை தேவனுடைய சமூகத்திற்குள் கொண்டு வருகிறது. அவர்கள் அறிந்திருக்கிற ஏதோ ஒன்றை தேவன் செய்கின்ற போது அது புரிந்து கொள்ளப்படுகிறதில்லை.
We cannot mechanically show how it's done. God does it in his own great way.
அது எப்படி செய்யப்படுகின்றது என்பதை நாம் ஏலேக்க வாத முறையில் விளக்கி காட்ட முடியாது. தேவன் அதை தம்முடைய சொந்த மகத்தான வழியில் செய்கிறார்.
Then that attracts the attention of the people to know that there's a presence of a power somewhere that can do something that's beyond human understanding. And that causes them to look to the Lamb of God.
ஆகையால் அதில் எங்கோ ஒரு வல்லமையின் பிரசன்னம் ஒன்று உண்டென்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுக்கிறது. அது மாநில அறிவிற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை செய்ய முடிகிறது. அது தேவாட்டுக்குட்டியையே நோக்கி பார்க்கும்படி அவர்களை தூண்டுகிறது.
And always divine healing. I've been told, and I believe myself, that about between 60, maybe 70% of our Lord's ministry was on divine healing.
எப்பொழுதுமே தெய்வீக சுகமளித்தல் எனக்கு கூறப்பட்டது போல சுமார் 60%க்கு இடைப்பட்ட ஒரு கால் 70% நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தில் தெய்வீக சுகமளித்தல் இருந்தது என்று நான் நம்புகிறேன்.
And he did that to attract the people. Then when they were there, he said, except you believe I am he, you will perish in your sins.
அவர் ஜனங்களை கவர்ந்தெடுக்க அதை செய்தார். அதன் பின்பு அவர் அங்கிருந்த போது அவர், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார்.
Now, divine healing is a great drawing card to get people to look to the Lord Jesus.
இப்பொழுது தெய்வீக சுகமளித்தல் கர்த்தராகிய இயேசுவை ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படி செய்கிற ஒரு பெரிய வரைபட அட்டையாக இருக்கிறது.
And Dr. F.F. Bosworth, which many of you was a friend to and knew him, and his ministry meant so much to me as a young minister, started out in my meetings and I run into Brother Bosworth.
திருமறை வல்லுநர் F.F. Bosworth உங்களில் அநேகருக்கு ஒரு நண்பராக இருந்தவர். அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு வலிமையான ஊழியக்காரனாக இருந்த காரணத்தால் எனக்கு அவருடைய ஊழியமானது மேலானதாய் கருதப்பட்டது. நான் என்னுடைய கூட்டங்களின் தொடக்கத்தில் நான் சகோதரன் பாஸ்வத்தோடு ஒன்றுபட்டு
இணைந்திருந்தேன்.
அவர் வழக்கமாக கூறுவது, தெய்வீக சுகமளித்தல் இப்பொழுது இது ஒரு கரடுமுரடான சிறு கூற்றாயிருக்கிறது. அவர், தெய்வீக சுகமளித்தல் ஒரு தூண்டில் முள்ளின் மேலிருக்கும் இரையாயிருக்கிறது என்றார்.
That you never show the fish the hook, you show him the bait. And then he gets at the bait and gets on the hook.
நீங்கள் ஒருபோதும் மீனிடம் தூண்டில் முள்ளை காட்டாதீர்கள். நீங்கள் தூண்டிலில் உள்ள இரையை அதனிடம் காட்டுங்கள். அப்பொழுது அது இரையை நாடி பிடிக்கையில் தூண்டிலில் சிக்கிக் கொள்ளும் என்றார்.
So, that's what we try to do. That's our our aim is to get people to the Lord Jesus Christ. And he's the same yesterday, today and forever.
ஆகையால் அதைத்தான் நாம் செய்ய முயற்சிக்கிறோம். அதுவே நம்முடைய ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு சென்று சேர்ப்பதே நம்முடைய குறிக்கோளாய் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
So if he was a healer in the days gone by, he's a healer today.
எனவே அவர் சென்ற நாட்களில் சுகமளிப்போராய் இருந்திருந்தால் அவர் இன்றைக்கும் சுகமளிப்போராக இருக்கிறார்.
Just a personal testimony before I pray for the sick out in the radio land.
நான் வெளிய தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் முன்னதாக ஒரு தனிப்பட்ட சாட்சி.
It was a few days ago I was sitting up in a mountains where a great thing had taken place before 15 or 20 brethren there where the angel of the Lord came so down.
சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அங்கே 15 அல்லது 20 சகோதரர்களுக்கு முன்பாக அங்கே ஒரு மகத்தான காரியம் சம்பவித்தது. அங்கே கர்த்தருடைய தூதன் மிக தாழ இறங்கி வந்தார்.
Great light flying like a comet bursting around through the mountains and rocks flying for 200 feet or more across there cutting the top of the trees out.
பெரிய வெளிச்சம் ஒரு வால் நட்சத்திரத்தை போன்று பறந்து கொண்டு மலைகளின் ஊடாக சுற்றிலுமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கற்பாறைகளோ 200 அடி அல்லது அதற்கும் மேலாக பூமியிலிருந்து பறந்து கொண்டிருந்தன. மரங்களின் உச்சியோ சுழற்றி அடிக்கப்பட்டன.
And I was standing right under it and told him just a few months before it happened, it would be there. And what would happen? Frankly, it was told the day before.
நானோ அதற்கு கீழே நின்று கொண்டிருந்தேன். அது எங்கே சம்பவிக்கும் என்றும் என்ன சம்பவிக்கும் என்றும் அது சம்பவிப்பதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு அப்படியே அவர்களிடம் கூறினேன். அதற்கு முன்தினமே அது வெளிப்படையாக கூறப்பட்டது.
All these men running under trucks and everything trying to get away. They didn't know what had taken place. And he spoke and said what would take place right immediately afterwards.
இந்த மனிதர்கள் யாவரும் பாராக்கட்டை வண்டிகளின் கீழே ஓடிவிட்டனர் மற்றும் ஒவ்வொன்றுமே தப்பியோட முயற்சித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் என்ன சம்பவித்திருந்தது என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் பேசி பின்னர் உடனடியாக என்ன சம்பவிக்கும் என்பதையும் கூறினார்.
Sitting on this certain rock there right where he had appeared, I had a friend that was with us that had come down from up Minnesota. His people are here this morning and I'm not sure but what he may be here on some of the other floors.
அங்கே இந்த குறிப்பிட்ட கற்பாறையின் மேல் உட்கார்ந்திருந்தேன். அங்கேயே அவர் காட்சியளித்தார். நானோ மினிசோட்டாவிலிருந்து வந்து எங்களோடு இருந்த ஒரு நண்பனோடு இருந்தேன். அவருடைய ஜனங்கள் இந்த காலை இங்கு இருக்கிறார்கள். நான் உறுதியாய் கூறவில்லை, ஆனால் மற்ற தளங்கள் ஏதோ ஒன்றில் அவர் இங்கு இருக்கலாம். அது டோரவான் வீட்ஸ் ஆக இருந்தது. ஒரு அருமையான வாலிபரவர், தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு லூத்தரன்.
Very humble German boy, about 30 years old, family, two, three little children.
மிகவும் தாழ்மையான ஜெர்மானிய பையன், சுமார் 30 வயதுடையவன். குடும்பமோ இரண்டு அல்லது மூன்று சிறிய பிள்ளைகளை கொண்டதாக இருந்தது.
He moved down to Tucson, just to be neighbors with me. We're 300-400 had moved in to be neighbors.
அவர் வெறுமனே என்னுடைய அண்டை வீட்டனாய் இருப்பதற்காகவே டூசானுக்கு இடம்பெயர்ந்து வந்தார். அங்கே 300 அல்லது 400 பேர் அண்டை வீட்டராக இருக்கவே இடம்பெயர்ந்து வந்திருந்தனர்.
So I'm glad to have such neighbors as that. They follow me always to South Africa and around just to be near and to see the with me and to be with me and enjoy the pleasures of the Lord.
நான் அதை போன்று அப்படிப்பட்ட அக்கம்பக்கமாக இருப்பவர்கள் இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கும் மற்றும் சுற்றிலும் உள்ள எல்லாவிடங்களுக்கும் வெறுமன அருகில் இருக்கவே பாருங்கள். என்னோடு இருக்கவும் கர்த்தருடைய இன்பங்களை அனுபவித்து மகிழவுமே வழி முழுவதும் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள்.
Such a humble fellow, I never noticed him very much. Of course, the people that I know and associate with are just like my own brother, sister.
அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நபர். நான் ஒருபோதும் அவனிடம் மிகவும் அதிகமாக அக்கறை காட்டினதில்லை. உண்மையிலேயே நான் அறிந்துள்ள ஜனங்கள் என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளைப் போல சகவாசம் செய்கிறார்கள்.
I watch them and see if I think they're getting out of line and take them out to one side and talk with them because I love them. We want to live in glory together.
நான் அவர்களை கவனிக்கிறேன். அவர்கள் ஒழுங்குமுறையிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைப்பதாக உணர்ந்தால் அவர்களை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்று அவர்களோடு பேசுவேன். ஏனென்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன். நாம் மகிமையில் ஒன்றாக ஜீவிக்க விரும்புகிறோம்.
Sometimes maybe in the meetings you think I speak harsh to you. That isn't because that I don't love you, but it does come from my heart because it must be just one way.
கூட்டங்களில் சில நேரங்களில் நான் உங்களிடம் கடுமையாக பேசுகிறதாய் நீங்கள் நினைக்கலாம். அது இதனால் அல்ல. அது நான் உங்களை நேசிக்கவில்லை என்ற காரணத்தினால் அல்ல. ஆனால் அது என்னுடைய இதயத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் நான் அது சரியாக ஒரே வழியாக இருக்க வேண்டும்.
There's only one way to serve God, and we must stay in His way, no matter what our thoughts is, His way.
தேவனை சேவிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு. நாம் அவருடைய வழியில் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் என்னவா இருந்தாலும் கவலை இல்லை, அவருடைய வழியிலேயே.
And I noticed Donovan on the right tip of his ear was swollen perhaps 3 times its size and looked very red.
நான் டோனவானை கவனித்தேன். அவருடைய வலது காதின் நுனிப்பகுதியானது அநேகமாக அதனுடைய அளவை போன்று 3 மடங்கு வீங்கினதாய் மிகவும் சிவந்து காணப்பட்டது.
Well, I'm thinking maybe that there in the desert for a few days that where we've been, that maybe he'd gotten some cactus in his ear. But taking a hold of his hand, I found out it was a cancer.
மேலும் ஒரு கால் நாங்கள் ஒரு சில நாட்களாக பார்வையிடத்தில் இருந்ததினால் அவனுடைய காதில் ஒரு சில கற்றாழைகள் உரசினதால் அது அவனுக்கு உண்டாயிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவனுடைய கரத்தை பற்றி பிடித்த போது அது ஒரு புற்றுநோயாக இருந்தது என்பதை நான் கண்டறிந்தேன்.
So I said to Donovan, have you, how long has that been on your ear? Just kind of throw him off like I didn't know.
எனவே நான் டோனவானிடம் கூறினேன். நான் டோனவான், உமக்கு உம்முடைய காதில் அது எவ்வளவு நாட்களாக இருந்து வருகிறது என்றேன். எனக்கு தெரியாமல் வெறுமன ஒருவிதமாய் அவரிடமே கேட்டறிந்து கொள்வது போல.
I said, how long has that been on there, Donovan? He said, Brother Branham, about 6 months. He said,
Nan, Donovan, எவ்வளவு நாட்களாக அது அங்கே இருந்து வருகிறது என்றேன். அவன், சகோதரன் பிரணாம் சுமார் 6 மாதங்களாகவே என்றான். அவனே கூறினார்,
I said, why didn't you mention it to me? He said, oh, being so busy, so I didn't want to do it. Said, I just thought maybe sometime the Lord might tell you.
நான், நீ ஏன் அதை என்னிடம் கூறவில்லை என்றேன். அவன், ஓஹோ, பார்த்தால் நீரோ மிகவும் வேலையாக இருக்கிறீர் என்று கூறி நான் அதை கூற விரும்பவில்லை என்றான். மேலும் ஒரு காலம் எப்பொழுதாவது கர்த்தர் அதை உங்களிடம் கூறலாம் என்று நான் நினைத்தேன்
என்றான். So, I said, do you realize what it is? He said, I have a good idea. I said, that is right.
எனவே நான், அது என்னவென்று நீ தெளிவாக அறிந்திருக்கிறாயா என்றேன். அவன், எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு என்றான். நான், அது உண்மை என்றேன்.
And the second morning, no more than that, holding the boy by the hand, the second morning there wasn't even a scar on it there.
Glory,
it was all completely gone.
இரண்டாம் நாள் காலை அந்த பையனை கரத்தால் பற்றி பிடித்ததினால் அது மறைந்தே போய்விட்டிருந்தது. இரண்டாம் நாள் காலையில் அவனுடைய காதில் ஒரு வாட்டம் கூட இல்லாமற் போயிற்று. அது முழுவதுமே முழுமையாக மறைந்தே போய்விட்டிருந்தது.
So many times we press and trying to get to this, that, or see, it's these signs shall follow the believer.
எனவே நாம் அநேக நேரங்களில் இதை பெற அதை பெற முயற்சி செய்யும்படி அவசரப்படுகிறோம். அதாவது பாருங்கள், இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்பதாயிருக்கிறது.
If they pray for the sick, if they lay hands on the sick, they shall recover. We must have faith ourselves in what we're doing.
அது அவர்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பார்களேயானால் என்று கூறவில்லை. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்பதே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நாமே விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும்.
All right. So now, Donovan is probably here. You'll meet him. He'll be here. If he isn't here this morning on some of the other floors, you'll meet him. And he'll know the testimony.
சரி, எனவே இப்பொழுது டோனவான் அங்கே இருப்பான். நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். அவன் இங்கே இருப்பான். அவன் இந்த காலை இங்கே மற்ற தரங்கள் ஏதோ ஒன்றில் இருப்பான். நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். அவன் அந்த சாட்சியை அறிந்து கொள்வான்.
And what more could I say? I believe Luke or John once said, the world couldn't contain the books that to be written of what he's done among the people in this last day.
நான் இன்னும் என்ன கூற முடியும்? நான் லூக்கா இல்லை, யோவான் யாரோ ஒருவர் உலகம் கொள்ளாது என்று கூறினர் என்று நம்புகிறேன். அவர் இந்த கடைசி நாட்களில் ஜனங்களின் மத்தியில் என்ன செய்திருக்கின்றார் என்பதை குறித்து எழுதக்கூடிய புத்தகங்களை இந்த உலகம் கொள்ளாது.
How 16 healed alcoholics delivered by the thousands of them and all kinds of diseases and afflictions.
எத்தனையோ வியாதிஸ்தர் சுகமாக்கப்பட்டிருக்கின்றனர். மட்டுமீறிய குடிவெறியர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எல்லா வகையான நோய்களிலிருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும்
விடுவிக்கப்பட்டனர்.
இப்பொழுது இங்குள்ளது போல நீங்கள் வெளியே வானொலியில் கேட்கிறீர்கள். நான் இப்பொழுது இந்த காலையில் தொலைபேசி மூலமாக வந்திருக்கின்ற அதிக எண்ணிக்கை கொண்ட வேண்டுகோளை இங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இங்கிருந்தது முதற்கொண்டு இடைவிடாமல் மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. நாங்கள் இங்கிருந்தது முதற்கொண்டு 196 வேண்டுகோள்கள் தொலைபேசியின் மூலம் இந்த காலையில் வந்திருக்கின்றன.
Join in prayer now as each one, wherever you are, out in the land, lay your hands on one another if you're believers. If not, lay your hand upon the Bible or something out there while we pray here and there.
ஆகையால் இப்பொழுது நாம் ஜபத்தில் ஒவ்வொருவரும் சேர்ந்திருப்போமாக. நீங்கள் தேசத்திற்கு வெளியில் எங்கே இருந்தாலும், நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால், உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். இல்லை என்றால் நாங்கள் அங்குமங்குமாக ஜபிக்கையில் உங்களுடைய கரத்தை வேதாகமத்தின் மீது அல்லது அங்கிருக்கின்ற ஏதோ ஒன்றின் மீது வையுங்கள்.
Dear Heavenly Father, a little testimony of Donovan's word. Just one of the thousands, Lord, that thou hast so graciously.
அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த டோனோவான் வீட்ஸின் சிறிய சாட்சியானது வெறுமன ஆயிரங்களில் ஒன்றாகும். கர்த்தாவே, நீர் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறீர்.
I pray that you'll look down into the hearts of the people both here and in radio land.
நீர் இங்கிருக்கிற மற்றும் வானொலியில் கேட்கிற இவ்விரு ஜனங்களின் இதயங்களையும் நோக்கி பாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமாக்கப்படுவார்களாக. பொல்லாங்கு அவர்களை விட்டு நீங்குவதாக. அவர்கள் தங்களுடைய எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்களாக. பிதாவே, இதை அருளும். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி.
Vacate the building in about 12, 14 minutes or something. And the management said he's on the other floor there and he can't serve any meals.
நல்லது. இந்த காலையில் இந்த மூன்று அவகாசங்களுமே இங்கே எனக்காக இருக்கிறது. என்ன, நாம் கிட்டத்தட்ட 12-14 நிமிடங்களில் அல்லது சற்று நிமிடத்தில் இந்த கட்டிடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று சற்று முன்பு கூறப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே மற்ற தளத்தில் இருப்பது யார் என்றும் அவர்களால் எந்த ஆகாரத்தையும் பரிமாற முடியவில்லை என்றும் மேலாண்மை கூறினது. நம்முடைய ஆகாரங்களோ நீண்டு விட்டது. நமக்கு அநேக உணவு வகைகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் நாம் இந்த காலையில் இங்கே இந்த அருமையான ஜனங்களோடு இருப்பதற்காகவும் நாம் இதை ருசித்து புசிக்கின்ற குதூகூலம் என்று அழைப்பது போன்று இது மகத்தானதாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு இருக்கிறது என்பதற்காகவும் நாம் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம்.
Make mention that we are the services again tomorrow afternoon over at the embassy. Now we will be praying for the sick there and expecting God to meet with us.
நாம் நாளை பிற்பகல் மீண்டுமாக எம்பசி உணவு விடுதியில் ஆராதனையில் இருப்போம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் அங்கே வியாதியஸ்தருக்காக ஜெயிப்போம் என்றும் தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாய் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
I've come to put in my part, my ministry, into making all that we can this meeting to be a success.
நான் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய பங்கை செய்யவும் நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து இந்த கூட்டத்திற்கு ஒரு வெற்றியை உண்டாக்கும்படியாக வந்திருக்கிறேன்.
Not a success because it's our meeting, but a success of people finding Jesus Christ. That's the success.
இது நம்முடைய கூட்டமாய் இருக்கின்ற காரணத்தால் ஒரு வெற்றி என்றில்லாமல் ஒரு வெற்றியுள்ள ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவை கண்டறிக்க செய்வதே வெற்றியாகும். அதுவே வெற்றியாக இருக்கிறது.
Any meetings, no matter how much we praise God, how many great things that we see Him do, how many times He speaks to us in the Spirit, and so forth, unless there's something accomplished, some souls brought into the kingdom.
எந்த கூட்டத்திலுமே ஏதோ ஒன்று நிறைவேற்றப்பட்டு சில ஆத்மாக்கள் ராஜ்யத்திற்குள் கொண்டுவரப்பட வேண்டுமே ஒழிய நாம் எவ்வளவாய் தேவனை துதிக்கிறோம் என்பதும் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்ய நாம் காண்கிறோம் என்பதும் எத்தனை முறைகள் அவர் நம்மிடத்தில் ஆவியில் பேசுகிறார் என்பதும் முக்கியமானதல்ல.
இப்பொழுது
சகோதரன் சக்காரியன் சற்று முன் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாட்களை குறித்து அவர் என்ன நினைத்தார் என்பதை குறித்து ஒரு உண்மையான உரையை நிகழ்த்தினார். நாம் சரியாக முடிவின் நேரத்தில் சரியாக சாயங்கால நிழல்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உண்மையாகவே என்னுடைய முழு இருதயத்தோடு
விசுவாசிக்கிறேன்.
சூரியனோ மிக தூரமாக கடந்து சென்று விட்டது. காரியங்கள் சம்பவிக்கிற விதமாகவே இன்றைக்கு அவர்கள் இருக்கிறதை நாம் காணும் பொழுது ஏன் மற்றொரு சந்ததி எண்ணத்தை கொண்டு வரும் என்று கூறுவது கடினமாக இருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு வெறுமன நான் ஏதோ ஒன்றை சற்று உட்புறமாக உங்களுக்கு கொடுக்கட்டும். நான் வசிக்கின்ற அரிசோனா முழுவதும் உள்ள எல்லா பள்ளிகளிலுமே அவர்கள் ஒரு தேர்வாராய்ச்சியை நிகழ்த்தினர். அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தெரியாமலே ஒரு மனநிலை பரிசோதனையை கொடுத்தனர்.
And guess what? Including high schools and grammar school, There was 80% of the children suffering with mental deficiency.
என்னவென்பதை யோசித்து பார்த்தீர்களா? உயர்நிலை பள்ளிகளையும் இலக்கண பள்ளிக்கூடங்களையும் சேர்த்து 80% பிள்ளைகள் மனநிலை குறைபாட்டினால் துன்பிட்டுக் கொண்டிருந்தார்களாம்.
70% of them was television watchers. The evil just slipped up on us and you wonder why it comes.
அவர்களில் 70% தொலைக்காட்சியை கவனித்து பார்ப்பவர்களாயிருந்தனராம். பாருங்கள், தீமைகள் அவைகள் அப்படியே நம் மீது மெதுவாக நுழைந்து விட்டது. அது ஏன் வருகிறது என்று நீங்கள் வியக்கிறீர்கள். தேவனுடைய சத்தம் அதற்கு எதிராக கூக்குரலிடுவதை உங்களால் கேட்க முடிகிறது. இருந்தாலும் இங்கு நாம் நம்மையே அதற்குள்ளாக சிக்க வைத்துக் கொண்டோம் என்பதை கண்டறிகிறோம்.
Not all that saith unto me, Lord, Lord, will enter in, but the one that doeth the will of my Father. His will is His word.
நான் உங்களுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுக்கட்டும். பாருங்கள், என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே உள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் எல்லோரும் அதில் பிரவேசிப்பதில்லை. அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையாயிருக்கிறது.
We can be ever so religious, have great time shouting, jumping in these meetings which were.
நாம் எப்போதுமே மிகவும் பக்தியுள்ளவர்களாய், மகத்தான தருணங்களை அனுபவிப்பவர்களாய், ஆரவாரமிடுபவர்களாய், இந்த கூட்டங்களில் குதிப்பவர்களாய் இருக்கக்கூடும்.
நான்
குற்றங்காண்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. உத்தமமாய் இருப்பதும் அவர் என்னிடம் என்ன கூற விரும்புகிறாரோ அதை கூறுவதே அந்த கடமையாகும்.
I'm certainly grateful for the California chapter who's bore with me and my convictions.
என்னுடைய திட நம்பிக்கைகளில் என்னோடு உடனடிபாடு கொண்டிருக்கிற கலிபோர்னியா கூட்ட குழுவினருக்காக நான் நிச்சயமாகவே நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன்.
If I don't speak my convictions, I'm a hypocrite. And I'm not even honest with you. And if I can't be honest with you, how will I be honest with God? Because I see you and talk to you.
என்னுடைய திடமான நம்பிக்கைகளை நான் பேசவில்லை என்றால் நான் ஒரு மாயமானக்காரனாக இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களோடு நேர்மையாயங்கூட இருக்கவில்லை. நான் உங்களோடு நேர்மையாக இருக்க முடியவில்லை என்றால் நான் எப்படி தேவனோடு நேர்மையாக இருப்பேன்? ஏனென்றால் நான் உங்களை காண்கிறேன், உங்களிடத்தில்
பேசுகிறேன்.
உண்மையிலேயே நாம் தேவனிடத்திலும் கூட பேசுகிறோம். ஆனால் நாம் உண்மையாகவே ஒருவரோடு ஒருவர் உத்தமமாயும் நேர்மையாயும் இருக்க வேண்டும். நாம் நிச்சயமாகவே ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம்.
And did you ever stop this? Let me give you just a little analysis. Not all that saith unto me, Lord, Lord, will enter therein, but the one that doeth the will of my Father.
நீங்கள் எப்பொழுதாவது நிறுத்தினீர்களா? வெறுமனே நான் உங்களுக்கு ஒரு சிறு ஆய்வை சற்று கொடுக்கட்டும். என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அதற்குள்ளாக பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர் எல்லோரும் அதில் பிரவேசிப்பதில்லை.
Jesus said on earth, man shall not live by bread alone, but by every word. Every word, not just now and then a word, but by every word.
இயேசு பூமியில் இருந்தபோது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். ஒவ்வொரு வார்த்தையினாலுமே, அப்படியே இடையிடையே என்றல்ல, ஒரு வார்த்தையினால் என்றல்ல, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
It was one word, misbelief by God's commandments that caused death, sorrow, and every sickness and heartache. To miss God's word, one word.
தேவனுடைய கட்டளைகளில் ஒரு வார்த்தை அவிசுவாசிக்கப்பட்டது. அதுவே மரணத்திற்கும் துக்கத்திற்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் மற்றும் மனநோய்க்கும் காரணமானது. தேவனுடைய வார்த்தையை ஒரு வார்த்தையில் தவறுவதே.
If he'd taken the human race into death by misbelieving one word, surely. Surely, but he said it would happen. Satan said, surely it won't, but it did. So we've got to keep every word of God.
அவன் மானிட வர்க்கத்தை மரணத்திற்குள்ளாக கொண்டு சென்றது தவறினதினாலா, ஒரு வார்த்தையை அவிசுவாசித்ததினாலா? நிச்சயமாக, நிச்சயமாகவே. ஆனால் அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். சாத்தானோ நிச்சயமாக அது சம்பவிக்காது என்றான். ஆனால் அது சம்பவித்தது. ஆகையால் நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் காத்துக்கொள்ள வேண்டும்.
And if the human and all this suffering and things that went on the human race by misconstruing or misbelieving one word, how are we going back by missing one? If it's cost all this price, even the life of his son. Many are called, few are chosen. Many are called, few are chosen. I can't take a text from this, but because we haven't got time, but just to leave something with you.
ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தினால் அல்லது தவறாக அர்த்தம் கொண்டதினாலே இந்த மானிடத்திற்குரிய இந்த எல்லா பாடுகளும் மற்றும் மானிட வர்க்கத்துக்கு நேரிட்ட காரியங்களுமே என்றால் அதனுடைய கிரயமான இந்த முழு மதிப்பே அவருடைய குமாரனின் ஜீவனாயிருந்ததேயானால் ஒன்றை விட்டு விடுவதனால் நாம் எப்படி திரும்பி செல்வோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் இதிலிருந்து ஒரு பொருளை எடுக்க முடியாது, காரணம் நமக்கோ நேரம் இல்லை. ஆனால் சரியாக ஏதோ ஒன்றை உங்களோடு விட்டுச் செல்கிறேன்.
Let us think of, I went one day with Brother Shakarian, with his high-breeding cattle.
அதை குறித்து நாம் சிந்திப்போம். நான் ஒரு நாள் சகோதரன் ஷக்கரியனுடன் சென்றேன். அங்கே அவர்கள் கால்நடைகளை இறக்காப்பு செய்து கொண்டிருந்தனர்.
And I seen the laboratory where Brother Shakarian taken me in. And they dipped in the spurn of the male cow just a little, like a little instrument of match stem, and took up a bunch of that spurn and put it under this glass that magnified it hundreds of times.
சகோதரன் சக்காரியன் என்னை இங்கே உள்ளே கொண்டு சென்றபோது அந்த ஆய்வுக் கூடத்தில் நான் அதை கண்டேன். அவர்கள் ஆண் பசுவின் விந்தில் வெறுமன ஒரு சிறிய கருவியை போன்ற ஒரு தீக்குச்சி தண்டை தோய்த்து அந்த ஒரு சொட்டு விந்தை எடுத்து அதை 1000 மடங்கு பெரிதாய் காட்டுகிற இந்த கண்ணாடியின் கீழே அதை வைத்தனர்.
And there was little germs jumping in that sperm, which we know the germ comes from the male and the egg from the female.
அந்த விந்தில் அதில் சிறு விந்தணுக்கள் குதித்துக் கொண்டிருந்தன. ஆணத்திலிருந்து விந்தணுவும் பெண்ணிடமிருந்து முட்டையும் வருகிறது என்று நாம் அறிவோம்.
And I asked the chemist there, I said, what's that making that little jump like? And he said, that's little bulls and calves.
நான் அங்கே அந்த வேதியியல் வல்லுநரை கேட்டேன், நான் அதை போன்று அதை சிறிது குதிக்கச் செய்கிறது எது என்றேன். அவர், அதில் இருக்கிற சிறிய காளைகளும் கன்று குட்டிகளுமே என்றார். புரிகின்றதா? நான் அந்த சிறு சொட்டிலா என்றேன். அவர், ஆம் என்றார்.
I said, perhaps then in the entire sperm there would be a million of them. He said, oh yeah. Now watch close.
நானோ ஒருவேளை அப்பொழுது இந்த முழு விந்திலும் அங்கே அவைகள் 10 லட்சம் இருக்குமோ என்றேன். அவர், ஓ ஆம் என்றார். புரிகின்றதா? நான் மிகவும் கூர்ந்து கவனித்தேன்.
Now, when this great thing takes place, there's one egg waiting for one germ out of that million. And there's no one can tell which germ that is or which egg that is.
இப்பொழுது இந்த மகத்தான காரியம் சம்பவிக்கிற பொழுது அங்கே அந்த 10 லட்சத்தில் ஒரு விந்தணுவிற்காக ஒரு முட்டையே காத்துக் கொண்டிருக்கிறது. அது எந்த விந்தணு என்றோ அல்லது அது எந்த முட்டை என்றோ எவருமே சொல்ல முடியாது.
If you watch the natural birth, it's more of a mystery than the virgin birth.
நீங்கள் இயற்கையான பிறப்பை கவனித்தால் அது கன்னி பிறப்பை விட ரகசியமானதாக இருக்கிறது.
Because in the sperm, there's one in there that's predestinated to live, and the rest of them will die.
ஏனென்றால் இந்த விந்தில் அங்கே அதில் ஒன்றுதான் ஜீவிக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளில் மற்றவை மரித்துவிடும். அது முதலாவதாக சந்திக்கிற ஒன்றல்ல, அது முதலாவது முட்டையோடு சேர வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஒரு கால் முட்டையானது விந்தின் பின்னால் இருந்து அல்லது விந்தின் மையத்திலிருந்து எழும்பலாம். விந்தணுவும் அதையே செய்யலாம், முட்டையும் அவ்வாறே செய்யலாம். அந்த விந்தணு முட்டைக்குள்ளாக உருண்டு செல்கிறது. அதனுடைய சிறிய வால் போன்ற பகுதி மறைந்து விடுகிறது. அங்கே முதுகு தண்டு வளர துவங்குகிறது.
அந்த முழு
கூட்டத்திலுமே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. 10 லட்சத்தில் அதை செய்ய போகிறது ஒன்றே ஒன்று. அது அறிவு கட்டாத வல்லமையினால் மனிதனுக்கு தீர்மானிக்கப்படுகின்றது.
That you're everyone alike. Every one of those germs are just alike. Same thing in animal, same thing in man.
அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாக இருக்கின்றீர்கள். அந்த விந்தணுக்கள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. மிருகங்களிலும் அதே காரியம்தான், மனிதனிலும் அதே காரியம்தான்.
If the term of worship will be boy, girl, red-headed, black-headed, or what?
இது பையனாகவோ பெண்ணாகவோ சிகப்பு தலையாகவோ கருப்பு தலையாகவோ அல்லது என்னவாக இருக்கப் போகிறதோ என்று இது தீர்மானிக்கப்படுகின்றது. இது தேவனால் தீர்மானிக்கப்படுகின்றது.
All of them look the same naturally, but there's one in there that's ordained to life. One in a million, yet all of them alike.
இயற்கையாகவே அவைகள் யாவுமே ஒரே மாதிரியாக காணப்படுகின்றன. ஆனால் அங்கே ஜீவனுக்கென்று ஒன்றுதான் நியமிக்கப்படுகிறது. அவைகள் யாவும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் 10 லட்சத்தில் ஒன்றுதான்.
When Israel left Egypt, there was approximately 2 million people left at the same time.
இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு சென்றபோது அங்கே ஒரே நேரத்தில் ஏறக்குறைய சரியாக 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு சென்றனர்.
Every one of them heard the message of a prophet. Every one of them saw the pillar of fire. Every one of them was baptized to Moses in the Red Sea.
அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை கேட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினி சமுத்திரத்தை கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் மோசேக்குள்ளாக சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர்.
Every one of them shouted in the spirit, beat the tambourines and run up and down the bank with Miriam when Moses sang in the spirit.
அவர்கள் ஒவ்வொருவரும் மோசே ஆவியில் பாடினபோது மீரியாமோடு கரையில் மேலும் கீழுமாக ஓடி தம்புரு வாசித்து ஆவியில் கூச்சலிட்டனர்.
They everyone drank from the same spiritual rock. They everyone eat fresh manna every night. Every one of them. But there was two made the land. One out of a million.
அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஞான கண்மலையிலிருந்தே குடித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் புதிதான மன்னாவையே புசித்தனர். அவர்கள் ஒவ்வொருவருமே ஆனால் அந்த தேசத்தை இருவரே அடைந்தனர். 10 லட்சத்தில் ஒருவர்.
What was the test? They all drink in the same rock. They all eat the same spiritual manna as we're eating this morning. But the word test proved it.
சோதனை என்னவாயிருந்தது? அவர்கள் யாவரும் ஒரே கண்மலையில் குடித்தனர். அவர்கள் யாவரும் இந்த காலையில் நாம் புசித்துக் கொண்டிருப்பது போன்றே ஒரே ஞான மன்னாவை புசித்தனர். ஆனால் வார்த்தையின் சோதனை அவர்களை நிரூபித்தது.
When it came to the time of Kadesh Barnea, when they started over into the promised land, and they could not go over till they was tested by the word.
அது காதேஸ் பர்னியாவின் நேரத்தண்டை வந்தபோது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக செல்ல துவங்கின போது அவர்கள் வார்த்தையினால் சோதிக்கப்படும் வரையில் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை.
The other 10 came back and said, we can't make it. The people are like we're like grasshoppers to them. They're great walled cities. The opposition is too great.
மற்ற 10 பேரும் திரும்பி வந்து நாம் அதை ஜெயித்துக் கொள்ள முடியாதே, நாங்கள் அவர்களுக்கு வெட்டிக்கிளிகளைப் போல இருக்கிறோம், அவர்களுக்கு பெரிய அரணைப்பான பட்டணங்கள் இருக்கின்றன, எதிர்ப்போ மிகவும் பலமாயிருக்கிறது என்றனர்.
But Joshua and Caleb still the people. They said we're more than able to do it. Why? God said before they left the promised land, I've given you the land. I've given it to you. It's yours. But there were one out of each million.
ஆனால் யோசுவாவும் காலேபும் ஜனங்களை அமர்த்தினர். அவர்கள் நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாமே என்றனர். ஏன்? அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு செல்லும் முன்பே தேவன், நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அது உங்களுடையது என்றார். ஆனால் அங்கேயோ ஒவ்வொரு 10 லட்சத்திலும் ஒருவர் தான் இருந்தனர்.
There's approximately 500 million so-called Christians in the world today. And each day ends a generation.
இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய சரியாக 500 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்ததியை முற்று பெற செய்கிறது.
And now what if the rapture would come today? And 500 people universally would be taken in the rapture. You'd never know or even see in the paper them going.
இப்பொழுது என்னவெனில் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல்களுமானால் உலகம் முழுவதிலுமே 500 பேர் எடுத்துக் கொள்ளப்படுதலில் எடுத்துக் கொள்ளப்படுவார்களானால் என்னவாகும்? அவர்கள் செல்வதை குறித்து நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ளவோ அல்லது செய்தித்தாளிலும் கூட காண மாட்டீர்கள்.
And the coming of the Lord is a secret coming. You'll come and steal away. You'll be such a minority.
கர்த்தருடைய வருகையோ ஒரு ரகசிய வருகையா இருக்கிறது. அவர் வந்து களமாடி சென்று விடுவார். அது அத்தகைய ஒரு சிறுபான்மையான எண்ணிக்கையா இருக்கும்.
So just like it was in the days when the disciples asked Jesus, why does the scribe say that Elias must first come? He said he's already come. And you never knew it.
இது சீஷர்கள் இயேசுவை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்ட நாட்களில் இருந்ததை போன்றே அப்படியே இருக்கிறது. அவன் ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றார்.
Did you ever think what the people did? They went right on believing that Elias was coming and he was right among them and they didn't know it.
ஜனங்கள் என்ன செய்தனர் என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அவர்கள் தொடர்ந்து மோசே எலியா வரப்போகிறான் என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தனர். அவனோ சரியாக அவர்கள் மத்தியில் இருந்தான், அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை.
So will it be in the coming of the Son of Man. He'll do with him just the same thing.
மனுஷகுமாரனுடைய வருகையும் அவ்வண்ணமாகவே இருக்குமே. அவர்கள் சரியாக அதே காரியத்தையே அவரோடு செய்கிறார்கள்.
The Spirit of God is here. Well, what are we going to do with it? Are we going to eat manna and so forth and not continually move up as we grow?
தேவ ஆவியானவர் இங்கிருக்கிறார். நல்லது, நாம் அதனோடு என்ன செய்ய போகிறோம்? நாம் மன்னாவை புசித்து, நாம் வளர்ச்சி அடைந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல போவதில்லையா?
Did you ever notice a seed as Reverend Pitts was speaking a few moments ago? Now a seed goes into the ground. Many seeds are there in the ground.
சற்று நேரத்திற்கு முன்பு எப்படி ஒரு விதையானது நிலத்திற்குள்ளாக செல்கிறது என்பதை சங்கை பிட்ஸ் பேசிக் கொண்டிருந்ததை போன்று நீங்கள் எப்பொழுதாவது ஒரு விதையை கவனித்திருக்கின்றீர்களா? அநேக விதைகள் அங்கே நிலத்திற்குள்ளாக
இருக்கின்றன. And God's word is the only thing that still brings life.
தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடின போது வெளிச்சமானது, வெளிச்சம் உண்டானது. முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையினால் உரைக்கப்பட்ட வெளிச்சம் உண்டானது. இன்னமும் வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரே காரியம் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது.
And when the waters went back, the seed is already in the earth. And the light only brought forth the seed that remained with germ in them. Come forth. God making his creation.
விதையானது ஏற்கனவே பூமியில் இருந்தபோது, ஜலமானது பின்னிட்டு விலகின போது, வித்தோடு அவைகளை தரித்திருந்த விதைகள் தோன்ற வெளிச்சம் மட்டுமே உண்டானது. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை உண்டாக்கினார்.
Now on Easter morning there was another light struck the earth when the Holy Spirit was given. And it's given to bring life to those seeds that God by his foreknowledge knew that would be here on the earth.
இப்பொழுது அங்கே உயிர் தெழுந்த காலையில் மற்றொரு வெளிச்சம் பூமியில் அடித்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானது அருளப்பட்டது. அந்த தேவனுடைய வித்துக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர இது அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய முன்னறிவினால் இது இங்கே பூமியின் மேல் இருக்கும் என்று அறிந்திருந்தார். அவர் முதலாவது இயற்கையான வித்தை அறிந்திருந்தது போலவே ஆவிக்குரிய வித்தும் எங்கே இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
Your body was laying here right down on the earth. When God first brought the earth into existence, we are part of the earth. We were laying there.
தேவன் முதலாவதாக பூமியை வாழ்விடமாக தோன்ற செய்த போது அப்பொழுது உங்களுடைய சரீரமானது சரியாக பூமியின் மேல் இங்கே படுத்துக் கொண்டிருந்தது. நாம் பூமியின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நாம் அங்கேயே படுத்துக் கொண்டிருந்தோம்.
And by his foreknowledge, he knew exactly who would love him and who would serve him and who would not.
அவர் தம்முடைய முன்னறிவினால் சரியாக யார் அவரை நேசிப்பார்கள் என்றும், யார் அவரை சேவிப்பார்கள் என்றும், யார் சேவிக்க மாட்டார்கள் என்றும் அறிந்திருந்தார்.
His foreknowledge tells that. If it doesn't, then he isn't God. He can't be God without being infinite. And if he's infinite, he knows all things.
அவருடைய முன்னறிவு அதை கூறுகிறது. அது அவ்விதம் கூறவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. அவர் எல்லையற்றவராய் இல்லாமல் தேவனாய் இருக்க முடியாது. அவர் எல்லையற்றவராய் இருப்பாரானால் அவர் எல்லா காரியங்களையுமே அறிந்து கொள்கிறார்.
So you see people making their blunders. They stumble at it, they run at it, they think this and that. But it doesn't work right. We see it.
ஆகையால் ஜனங்கள் தங்களுடைய அறியாமையினால் ஏற்படும் பெரும் தவறுகளை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் அதிலே இடறி விழுகின்றனர். அவர்கள் அதிலேயே ஓடுகிறார்கள். அவர்கள் இதையும் அதையும் சிந்திக்கிறார்கள். ஆனால் அது சரியாக கிரியை செய்கிறதில்லை. நாம் அதை காண்கிறோம்.
But there is a working right. That's to find God's perfect will and stand in it. What God calls you for.
ஆனால் ஒரு சரியான செயல் உண்டு. அது தேவன் உங்களை என்னத்திற்காக அழைத்தார் என்ற தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை கண்டறிந்து அதில் நிற்பதேயாகும்.
As Brother Jack said a few moments ago, about down here at the Persian Square, all the confusion one this way and one that way, and about the theologians and so forth that you want to know some theology, go down there.
சகோதரன் ஜாக் இங்கே கீழே பெரிசியன் ஸ்கொயரில் இருந்ததை குறித்து கூறினது போலவே எல்லாமே குழப்பம்தான். ஒன்றிற்கு இது ஒரு வழியாயும் ஒன்றிற்கு அது வழியாயும் இருக்கிறது. வேத பண்டிதர்களை குறித்து மற்றும் நீங்கள் சிறிது வேத சாஸ்திரம் போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்பினால் அங்கே கீழே செல்லுங்கள்.
I guess that's just about like it is in Hyde Park in London. I was down there. Everybody has his own idea. It's a conglomeration of a modern day world in Babylon.
இது லண்டனில் உள்ள ஹைடி பூங்காவில் இருக்கின்றதை போலவே கிட்டத்தட்ட அது அதை போன்றுதான் என்று நான் யூகிக்கிறேன். நான் அங்கிருந்தேன். ஒவ்வொருவருமே தங்களுடைய சொந்த கருத்தை உடையவர்களாயிருக்கின்றனர். இது ஒரு பாபிலோனில் உள்ள ஒரு உலக நவீன நாளின் கதம்ப கூலமாக இருக்கிறது.
But did you notice as Brother Pitts went on with his lovely message this morning to us, as he began to walk out of the park, there he found a little Easter lily.
ஆனால் சகோதரன் பிட்ஸ் இந்த காலை நமக்கு அவருடைய மகிழ்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை தொடர்ந்து நிகழ்த்துகையில் நீங்கள் கவனித்தீர்களா? அவர் அந்த பூங்காவை விட்டு நடக்க துவங்கின போது அங்கு அவர் ஒரு சிறிய ஈஸ்டர் லீலி புஷ்பத்தை கண்டாராம்.
In the midst of all the confusion, as he brought it to us, it had no way to say yes or no. It was a life of God shining in it, in the midst of all the confusion.
அவர் இதை நமக்கு கொண்டு வந்தது போல எல்லா குழப்பத்திற்கும் மத்தியில் அது ஆம் அல்லது இல்லை என்று கூற வழியே இல்லாதிருந்ததாம். எல்லா குழப்பத்திற்கும் மத்தியில் அதில் ஒரு தேவனுடைய ஜீவன் பிரகாசித்துக் கொண்டிருந்ததாம்.
It was there in its radiance because God had ordained it to be there.
அது தன்னுடைய பிரகாசத்தில் அங்கிருந்ததாம். ஏனென்றால் அது அங்கிருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருந்தாராம்.
In the midst of all the conflict, no one was noticing it. They didn't see the spiritual application of it.
எல்லா போராட்டத்திற்கும் மத்தியில் எவருமே அதை கவனித்துக் கொண்டிருக்கவில்லையாம். அவர்கள் அதனுடைய ஆவிக்குரிய விண்ணப்பத்தை காணவில்லையாம்.
So is it today amongst all of our great gatherings and groups and churches and denominations and so forth. One pulling this way, we must be Baptist, we must be Presbyterian, we must be this, that, the other.
இன்றைக்கு நம்முடைய பெரிய கூட்டங்கள், குழுக்கள், சபைகள், ஸ்தாபனங்கள் போன்ற எல்லாவற்றின் மத்தியிலும் இது அபண்ணமாகவே இருக்கிறது. ஒருவர் இந்த விதமாய் நாம் பாப்டிஸ்டுகளாக இருக்க வேண்டும் அல்லது பிரஸ்பிட்டேரியன்களாக இருக்க வேண்டும், இந்த விதமாய் அந்த விதமாய் அல்லது மற்றதாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
In the midst of all of it, there is a growing power. There is a power of God right among us, being raised right up in the midst of all of it.
இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு மலர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையானது சரியாக நமக்கு மத்தியில், நம் எல்லோரும் மத்தியிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது.
Let's just stop and behold it a few minutes and watch it this week and see it unfold right before us. We believe God will do it, don't you?
நாம் சற்று நிறுத்தி ஒரு சில நிமிடங்கள் அதை நோக்குவோமாக. இந்த வாரம் அதை கவனித்து அது சரியாக நமக்கு முன்பாக வெளிப்படுவதை காண்போமாக. தேவன் அதை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நாம் இப்பொழுதே உடனடியாக அடித்தளத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். ஆகையால் நம்மில் ஒவ்வொருவரும் ஜெபம் செய்வோமாக.
Dear God, when we bow our heads in thy presence, we feel that we are so insufficient to ask, but you promised us that if we would come, you would not turn us down.
அன்புள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாங்கள் கேட்பதற்கு மிகவும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் நாங்கள் வருவோமானால் நீர் எங்களை புறம்பே தள்ளமாட்டீர் என நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்.
These rude statements that's just been made by no means to be a doctrine, one out of a million, but just to kind of remember.
இந்த திடுக்கிடப்படுகின்ற வாக்கு மூலங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கோட்பாடா இருக்க வேண்டும் என்றல்ல, 10 லட்சத்தில் 1, ஆனால் ஒரு விதமாய் நினைவில் வைத்துக் கொள்ளவே.
Or you said, straight is the gate, and narrow is the way that leadeth unto life, and few there will be that'll find it. Or many are called, but few are chosen.
ஏனென்றால் நீரோ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றீர்.
ஓ எட்டர்னல் ஃாதர், சென்ட் தி காஸ்பல் லைட் அக்ராஸ் திஸ் சிட்டி டு திஸ் கமிங் வீக் ஆஃப் கன்வென்ஷன்.
ஓஹோ நித்திய பிதாவே, இந்த வருகின்ற வார விசேஷித்த கூட்டத்தின் மூலமாக இந்த பட்டணத்தினூடாக சுவிசேஷ வெளிச்சத்தை அனுப்பும்.
And if there be any seed, somehow by your own great wise province, like trying to illustrate it in the sperm of the male and female, may they roll into the convention. May the Holy Spirit give them life.
ஏதாவது வித்து அங்கே இருக்குமானால், ஆண் பெண் விந்தனவில் அதை விளக்கி காட்ட முயற்சித்தது போல, எப்படியாவது உம்முடைய சொந்த மகத்தான முன்னறிவின் ஞானத்தால் அவைகள் இந்த விசேஷித்த கூட்டத்திற்குள்ளாக உருள்வதாக. பரிசுத்த ஆவியானவர் அவைகளுக்கு வெளிச்சம் கொடுப்பாராக.
நேரமானது,
நாங்கள் அதை நினைப்பதை காட்டிலும் ஒருவேளை காலதாமதமாகிவிட்டது என்றே நாங்கள் உணர்கிறோம்.
We pray God that as we come here just believing that maybe there is something here that could be done that would help the people or catch that last sheep.
தேவரே, நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற காரணத்தால் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒன்று இங்கே உண்டாயிருக்கலாம், அல்லது கடைசி ஆடு பிடிக்கப்படலாம் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We know when the sheep fold is full, then the shepherd will close the door.
ஆட்டு தொழுவம் நிறைகின்ற பொழுது அப்பொழுது மேய்ப்பனானவர் வந்து வாசலை மூடுவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
As it was like in the days of Noah, when the last member of the family was brought in, God closed the door.
அது நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே குடும்பத்தின் கடைசி அங்கத்தினர் உள்ளே கொண்டு வரப்பட்ட போது தேவன் வாசலை அடைத்தார்.
And they beat and pounded, but it was too late. Dear God, they had the opportunity. You said, I am that door to the sheepfold.
அவர்கள் அடித்தார்கள், இடித்தார்கள், ஆனால் அதுவோ மிகவும் காலதாமதமானதாக இருந்தது. அன்புள்ள தேவரே, அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது, நீரோ நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்றீர்.
How striking the song from the poet, are not 99 enough for thee? But no, there was one more.
99 உமக்கு போதுமானதல்லவா, ஆனாலும் அப்படி இல்லாமல் இன்னும் ஒன்றும் இருந்ததே என்று புலவனிடமிருந்து தோன்றிய அந்த பாடல் எவ்வளவு கருத்தானதாய் தென்படுகிறது.
He might be a little black sheep, or he might be a little nobody, might be the little her, he. We don't know where they are, but that last one must come in, and then the door will be closed.
அவன் ஒரு சிறு கருப்பாடாய் இருக்கலாம், அல்லது அவன் ஒன்றுமற்ற ஒரு அற்பமானவனாய் இருக்கலாம், சிறிய அவளாகவோ அல்லது அவனாகவோ இருக்கலாம். அவர்கள் எங்கே இருக்கின்றனர் என்பதை நாங்கள் அறியோம், ஆனால் கடைசி ஒன்று உள்ளே வர வேண்டும், அப்பொழுதே வாசல் அடைக்கப்படும்.
Oh, God who knows all things, search our lives this morning and send us wherever that we could go, that we might find that last one, that the door will be closed and the shepherd inside with the sheep. Grant it, Lord.
Oh, தேவரே, எல்லா காரியங்களையும் அறிந்துள்ளவரே, இந்த காலையில் எங்களுடைய ஜீவியங்களை சோதித்தறியும், அதாவது வாசல் அடைக்கப்பட்டு மேய்ப்பனால் பிறந்த ஆட்டோடு உள்ளே இருக்கும்படியான அந்த கடைசி ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கும்படியாக நாங்கள் எங்கெல்லாம் போகக்கூடுமோ அங்கெல்லாம் எங்களை அனுப்பும். இதை அருளும் கர்த்தாவே.
If there be that one here today, if that one that's supposed to come in, all the Father has given me will come to me. And no man can come except my Father has drawn him.
அந்த ஒன்று இங்கே இன்றைக்கு இங்கு இருக்குமானால், அந்த ஒன்று உள்ளே வரவேண்டியதாக இருக்குமானால், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
And if there be a tug or a little feeling that this might be the hour for somebody here in this audience, here or downstairs or wherever they may be, may they answer, yes, Lord.
ஒரு இழுபறியாய் அல்லது ஒரு சிறு உணர்வாய் இருந்தாலும் இங்கோ அல்லது அடித்தளங்களிலோ இந்த கூட்டத்தில் இங்கே இருக்கின்ற யாரோ ஒருவருக்கான வேலையாக இது இருக்கலாம், அல்லது அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஆம் கர்த்தாவே,
I am that little wandering one that's wandered away,
It's fallen off all my life. I felt that I should come, but today I'm hanging on the side of the feet. I can't go up or down. I can go no way.
தூரமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒன்று நான் தான். என்னுடைய ஜீவியம் முழுவதுமே இதை எதிர்க்க முயன்று போராடி இருக்கிறேன். நான் வர வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் இன்றைக்கோ நான் தோல்வியின் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் மேலாகவோ அல்லது கீழாகவோ செல்ல முடியாது. நான் எந்த வழியிலுமே செல்ல முடியாது என்று பதில் கூறுவார்களாக.
Oh, may the great shepherd come, reach down with tender hands and bring that one safely in. Place it up on his shoulders and bring it safely back.
ஓஹோ, பிரதான மேய்ப்பனானவர் வந்து மென்மையான கரங்களினால் தொட்டு பாதுகாப்பாய் உள்ளே கொண்டு வருகிற அந்த ஒன்றை தன்னுடைய தோள்களின் மீது அதை வைத்து அதை மீண்டுமாக பாதுகாப்பாகவே கொண்டு செல்வாராக.
Maybe there is one here, Lord, that's sick in a similar condition that the doctor said there's nothing can be done.
கர்த்தாவே, வியாதியாய் ஒரு விதமான நிலையில் மருத்துவர் ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று கூறின ஒருவர் இங்கு இருக்கலாம்.
He tried hard to rescue it, but he could not rescue it. It's beyond his reach.
அவரதை விடுவிக்க கடினமாக முயன்றார். ஆனால் அவரதை விடுவிக்க முடியாமல் போயிற்று. அது அவருடைய செயல்வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது.
There's nothing that he can do. His medicine or his knife cannot get to it.
அவர் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவருடைய மருந்தோ அல்லது கத்தியோ அதற்கு பலனை தர முடியாது.
Oh Lord, there's nothing too far for your great arm. And your word is your arm.
ஆனால் ஓ கர்த்தாவே, உம்முடைய மகத்தான புயத்திற்கு மிகவும் தூரமானது ஒன்றுமே இல்லை. உம்முடைய வார்த்தையே உம்முடைய புயமாயிருக்கிறது.
So we pray, dear God, that this morning while we are talking to thee, that thou will reach down and pick that one up that's sick and cannot help itself out of the reach of all scientific matters, away from the doctor, may they be healed.
ஆகையால் அன்புள்ள தேவரே, இந்த காலையில் நாங்கள் உம்மட்டை பேசிக் கொண்டிருக்கையில் மருத்துவர்களிடமிருந்து தூரமாயும் விஞ்ஞான காரியங்களின் எல்லை எல்லாவற்றுக்கும் புறம்பாயும் தானாய் உதவி செய்து கொள்ள முடியாமல் வியாதியாய் இருக்கிறவர்களை நீர் கரம் நீட்டி தேர்ந்தெடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. இது எருளும் கர்த்தாவே.
As we think of David as he was given a charge over a few sheep, just a few, but one day a bear come in and got that one little sheep and took it out and would have eaten it up like a cancer would eat up a body or a huge lion.
நாங்கள் தாவீதை குறித்து சிந்திக்கையில் அவனுக்கு வெறுமன ஒரு சில ஆடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு கரடி உள்ளே வந்து ஒரு சிறிய ஆட்டை பிடித்து அதை வெளியே கொண்டு சென்று விட்டது. அதை ஒரு சரீரத்தை புற்றுநோய் தின்றுவிடுவது போல தின்றுவிட்டிருக்கும் அல்லது பெரிய சிங்கம் அதை தின்றுவிட்டிருக்கும்.
But David, not too well equipped with a rifle or not a swordsman, but with only a slingshot, he went after that sheep.
ஆனால் தாவீதோ ஒரு துப்பாக்கியை மிக நல்ல கருவியாய் கொண்டிராமல் அல்லது ஒரு வாட்போர் வீரனாய் இல்லாமல் ஒரு கவனோடு மட்டுமே அவன் அந்த ஆட்டை பின்தொடர்ந்து சென்றான்.
And when he found the animal that was about to kill the little sheep, he slew it with the slingshot.
அவன் அந்த சிறிய ஆட்டை கிட்டத்தட்ட கொல்லவிருந்த அந்த மிருகத்தை கண்டபோது அவன் அந்த கவணினால் அதை கொன்றான்.
Just a simple little weapon with a piece of leather and a string, but he had confidence in it.
ஒரு தோல் துண்டினாலும் ஒரு வாரினாலுமான வெறுமன ஒரு சாதாரண சிறு ஆயுதம். ஆனால் அவன் அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான்.
We have no great genius among us, Lord. We're simple people with a simple little prayer. But we're coming this morning after Father's sheep.
கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நாங்கள் மகத்தான மேதைகளை கொண்டவர்களாக இல்லை. நாங்கள் ஒரு எளிமையான சிறு ஜபத்தோடு இருக்கிற ஜனங்களாகவே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த காலையில் தகப்பனுடைய ஆட்டை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம்.
That woman that has walked the streets miserably, smoking cigarettes, trying to find peace through the cigarette.
வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ பரிதபிக்கப்படத்தக்கவளாய் சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டு அந்த சிகரெட்டின் மூலமாகவே சமாதானத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்.
That man who has smelt the glass and tried to set it back, but the enemy holds him tight.
அந்த கண்ணாடி குவளை பானத்தை நுகர்ந்து பார்த்த அந்த மனிதன் அதை நிறுத்தும்படி முயற்சித்தான். ஆனால் சத்ருபோ அவனை இறுக பற்றிக் கொள்ளுகிறான்.
That boy or girl that's tried to do right and just can't find strength to break away from the wrong thing, we come in the name of the Lord Jesus to claim that sheep this morning.
அந்த பையனோ அல்லது பெண்ணோ சரியானதை செய்யவே முயற்சித்தனர். அதாவது அந்த தவறான காரியத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான பலத்தை சரியாக கண்டறிய முடிகிறதில்லை. நாங்கள் இந்த காலையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த ஆட்டிற்காக உரிமை கோரும்படியாக வருகிறோம்.
We defy the enemy because it's a simple thing, a slingshot of prayer, but we're coming to bring that one back to the Father's fold, that we might give an account of those things that's been committed to our hands.
நாங்கள் சத்ருவிற்கு அறைக்குமல் விடுகிறோம். காரணம் அது ஒரு எளிமையான காரியமாய் ஒரு கவனாய் ஒரு ஜபமாயிருக்கிறது. ஆனால் எங்களுடைய கரங்களுக்கு பொறுப்பாய் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியங்களுக்கு நாங்கள் கணக்கொப்புவிக்கும்படியாக பிதாவினுடைய தொழுவத்திற்கு அந்த ஒன்றை திரும்ப கொண்டு வருவதற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம்.
May the power of God now strike faith down in the hearts of the people. May that lost soul return this morning.
இப்பொழுது தேவனுடைய வல்லமையானது ஜனங்களுடைய இருதயங்களில் உள்ள ஆழமான விசுவாசத்தை சென்றடைவதாக. இந்த காலையில் அந்த இழந்து போன ஆத்மா திரும்புவதாக.
May the temptations of this life turn him away. Let him go.
இந்த ஜீவியத்தின் சோதனைகள் அவைகள் அணுகாமல் தடுக்கப்படுவதாக. அவன் போவானாக.
May he find himself safely upon the master's shoulders, being carried back to safety again. We ask it in Jesus' name. Amen.
அவன் எஜமானுடைய தோள்களின் மேல் தான் பாதுகாப்பாக இருப்பதை கண்டடைந்து மீண்டும் பாதுகாப்பிற்கு திரும்ப கொண்டு செல்லப்படுவானாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
God bless you all. See you tomorrow. I'll turn the service to Brother Shakarian.
தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை நாளை காணும் வரையில் நான் ஆராதனையை சகோதரன் ஷக்காரனிடம் ஒப்படைக்க உள்ளேன்.
This I hope that you that I found more grace in the sight of God and before you to believe that I'd stand here to tell you something that was wrong.
நான் தவறாயிருந்த ஏதோ ஒன்றை உங்களுக்கு கூறவே இங்கு நிற்பேன் என்று விசுவாசிக்கும்படியாக நான் உங்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய பார்வையிலும் அதிகமான கிருபையை பெற்றிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
I passed my 56th birthday the other day.
நான் என்னுடைய 56th பிறந்த நாளை அன்று நாள் கடந்து விட்டேன்.
This isn't just an old man's message. I believe this since I was a little boy. And if this isn't true, I've been the most foolish person God had on the earth. I've given my entire life for this cause.
இது வெறுமனே ஒரு வயோதிப மனிதனுடைய செய்தி அல்ல. நான் ஒரு சிறு பையனாக இருந்தது முதற்கொண்டே நான் இதை விசுவாசித்து வருகிறேன். இது உண்மை அல்லவென்றால் தேவனுக்கு பூமியின் மேல் இருந்தவர்களிலேயே மிகவும் முட்டாள்தனமான நபராய் நான் இருந்து வருகிறேன். நான் இந்த காரணத்திற்காகவே என்னுடைய முழு ஜீவியத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
May I say this with sincerity? If I had 10,000 lives, I'd never change my opinion.
மேலும் நான் இதை உத்தமத்தோடு கூறுவேனாக. நான் 10,000 ஜீவியங்களை உடையவனாக இருந்தாலும் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன்.
Now, healing is in reach of every person. Remember, healing is in you.
இப்பொழுது சுகமளித்தல் ஒவ்வொரு நபரின் வாய்ப்பல்லையிலும் இருக்கிறது. நினைவிருக்கட்டும், சுகமளித்தல் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது.
God placed in the peach tree every peach that would ever be in it when he planted it in the garden.
தேவன் பீச் மரத்தில் ஒவ்வொரு பீச் பழமும் அதில் எப்பொழுதுமே அதற்குள்ளாக இருக்கும்படியாகவே வைத்து அவர் அதை தோட்டத்தில் நட்டார்.
See, you just have the peach tree or the apple tree or the fruit tree just has to grow from drinking the water in the earth.
பாருங்கள், நீங்கள் வெறுமன பீச் மரமானாலும் அல்லது ஆப்பிள் மரமானாலும் அல்லது எந்த கனிமரமானாலும் பூமியில் உள்ள நீரை குடித்து வளர வேண்டியதாயிருக்கிறது.
Now each one of you has those potentials in you to deliver you. For it is God that you've been planted into Christ by baptism. Not water baptism, spiritual baptism. You don't come into Christ by water baptism, by spiritual baptism.
இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுக்கு வழங்கும்படியான உள்ளார்ந்த ஆற்றல்களை உங்களுக்குள்ளாகவே உடையவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஞானஸ்தானத்தினால், தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அல்ல, ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நடப்பட்டது முதற்கொண்டே அது தேவனாயிருக்கிறது. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறதில்லை, ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினாலேயே.
Lord willing, I'm speaking on that. How and what is the real application of it?
கர்த்தருக்கு சித்தமானால் நாளை பிற்பகல் நான் அதனுடைய உண்மையான செயல்முறை என்னவென்றும் எப்படி என்றும் அதன் பேரில் பேசப் போகிறேன்.
We have in the afternoon, so we won't interfere with any of your services.
நாம் அதை பிற்பகலில் வைத்துக் கொள்ளப் போகிறோம், எனவே அது உங்களுடைய ஆராதனைகள் எதனோடும் இடையிட்டு தடை செய்யாது.
Now look, each one of you here is standing as believers. Then the life that was in Christ is in you. If you could just see it.
இப்பொழுது பாருங்கள், விசுவாசிகள் என்ற காரணத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்கள். ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ளிருந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் அதை சரியாக காணக்கூடுமானால் அதை காணக்கூடுமே.
It's the devil's business to keep you blocked off from that. Keep you blinded. They just let you be blinded. That's all. See, you don't know where you're going then.
இது அதிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற பிசாசனுடைய வேலையாக இருக்கிறது. உங்களை குருட்டுத்தனமாக்கி வைத்திருக்கிறது. அவர் உங்களை குருடானவர்களாக இருக்க அனுமதிக்க முடியும். அதாவது பாருங்கள், அப்பொழுது நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள்.
A man that's blind cannot tell where he's going. He's got to seek the understanding from somebody who can see.
குருடாய் இருக்கிற ஒரு மனிதன் அவன் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதை கூற முடியாது. அவன் காணக்கூடிய யாரோ ஒருவரிடமிருந்தே தெரிந்து கொள்ளும் உணர்வை தேட வேண்டியவனாய் இருக்கிறான்.
Until we can understand, somebody's got to tell us what's truth.
நாம் புரிந்து கொள்ள முடிகின்ற வரையிலும் யாரோ ஒருவர் நமக்கு சத்தியம் என்னவென்பதை கூற வேண்டியதாய் இருக்கிறது.
And Christ died for you, and you are transplanted from the world into Christ, and everything you have need of is right in you by the baptism of the Holy Ghost. Isn't that right?
கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். நீங்கள் உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்து நடப்பட்டிருக்கின்றீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களுக்கு தேவையாயிருக்கிற ஒவ்வொரு காரியமும் சரியாக உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அது சரிதானே?
Now the only thing you have to do is just start drinking from that. And as the tree drinks, it begins to push out its leaves, its buds, pushes out its fruit each year.
இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அப்படியே அதிலிருந்து பருகத் தொடங்குவதாகும். மரமானது நீரை உட்கொள்கின்ற காரணத்தால் அது தன்னுடைய இலைகளை, அதனுடைய இளந்தளிர்களை வெளியே கொண்டு வர துவங்குகிறது. ஒவ்வொரு வருடமும் அதனுடைய கனிகளை வெளிக்கொண்டு வருகிறது.
The fruit's not in the ground. The fruit is in the plant. How many understand that? Say amen.
கனியானது நிலத்தில் இல்லை, கனி மரத்தில் இருக்கிறது. அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள்.
The fruit is in the plant, and every plant has to drink from his fountain. As the rain comes down, gives that plant life to drink from. And as it drinks, it grows.
ஆகையால் பாருங்கள், கனியானது மரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மரமும் தன்னுடைய ஊற்றிலிருந்து நீரை உட்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மழையானது கீழே பொழிகிறபடியால் அது மரத்திற்கு ஜீவனை கொடுத்து அதிலிருந்து பருகச் செய்கிறது. அது நீரை உட்கொள்கிறபடியால் அது வளர்கிறது.
It's growing up until it comes to the full bud, just like the church has. To bloom out in this age.
சபையானது இந்த காலத்தில் வெளியே மலர்ச்சடைய வேண்டியதாக இருப்பது போன்றே அது முழுமையான முதிர்ந்த கருமுளையாய் ஆக தொடங்கும் வரையில் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
And as we drink, we grow. If the plant refuses to drink, then the plant cannot grow. And if you just believe it, individually.
நாம் நீரை அருந்துகின்ற காரணத்தால் நாம் வளர்கின்றோம். ஆனால் செடியானது நீரை உட்கொள்வதற்கு மறுக்குமானால் அப்பொழுது செடியானது வளர முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது அப்படியே அதை விசுவாசிப்பீர்களேயானால்,
of course you know how the Lord does show different things of what you've done and what you should not have done and so forth in the meeting.
உண்மையிலேயே கூட்டங்களில் எப்படி கர்த்தர் செய்கிறார் என்பதையும், எப்படி வித்தியாசமான காரியங்களை காண்பிக்கிறார் என்பதையும், நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை குறித்தும், நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது போன்றவற்றை நீங்கள் அறிவீர்கள்.
We was hoping that the Holy Spirit would fall upon us this morning and do such. As we stood, I kept waiting. I think it's the nervous part, thinking downstairs they want us out of here. See? But they want us, we're late now.
நாங்கள் என்றபடியால் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதை செய்ய இந்த காலையில் நம்மீது விழுவார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் நான் தொடர்ந்து காத்துக் கொண்டிருந்தேன். இது நரம்பு கோளாறான பாகம் என்று நான் நினைக்கிறேன். கீழ்த்தளங்களில் அவர்கள் எங்கிருந்து நாம் வெளியேற விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். பாருங்கள், ஆனால் அவர்கள் நம்மை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் இப்பொழுது தாமதமாக இருக்கிறோம்.
But believe this with all your heart. Please do. If I found grace in your sight as a truthful person, believe this.
ஆனால் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள், தயவு செய்து விசுவாசியுங்கள். நான் ஒரு உண்மையான நபர் என்று உங்களுடைய பார்வையில் கிருபை பெற்றிருந்தால் இதை விசுவாசியுங்கள்.
I'll put your hands on each other. Now look, now the Bible didn't say these signs will follow William Branham. Didn't say it'll follow Oral Roberts only. Didn't say it'll follow Brother Kopp or somebody.
இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொரு மீது வையுங்கள். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது வில்லியம் பிரனாமை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று வேதம் கூறவில்லை. இது ஓரல் ராபர்ட்ஸை மட்டுமே பின்தொடரும் என்று கூறவில்லை. இது சகோதரன் காப்பை பின்தொடரும் அல்லது யாரோ ஒருவரை என்று கூறவில்லை.
These signs shall follow them, plural, that believe. If they lay their hands on the sick, they shall recover.
விசுவாசிக்கிறவர்களால் பன்மை நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
It's that power of God that's in you that brings the life to the person you got your hand on, the life-giving source of the Holy Ghost.
அது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. அது அந்த நபரின் மீது நீங்கள் உங்களுடைய கரத்தை வைக்கும் பொழுது ஜீவனை கொடுக்கும் ஆதாரமான பரிசுத்த ஆவியை கொண்டு வருகிறது.
Dear God, in the name of Jesus Christ, in this crucial moment, when the church may they stand at this second without nervousness, may the power that raised up Christ from the grave quicken to them just now the truth of the gospel, that Jesus' commission was if they lay hands on the sick, they shall recover.
அன்புள்ள தேவரே, இந்த தீர்வுக்குரிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையானது அவர்கள் இந்த நொடியிலேயே நரம்பு தளர்ச்சியற்றவர்களாய் இருப்பார்களாக. கல்லறையில் இருந்து கிறிஸ்துவை எழுப்பின வல்லமையானது அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்ற இயேசுனுடைய கட்டளையான சுவிசேஷ சத்தியத்தில் இப்பொழுதே அவர்களை உயிர்ப்பிப்பதாக.
Every disease, every affliction, every tormenting thing that's happened to the people, may it leave just now by faith. As believing people, we ask it in Jesus Christ's name. Amen.
ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும், ஒவ்வொரு சுகவீனமும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு அல்லல்களும், ஜனங்களுக்கு நேரிட்டிருக்கின்ற ஒவ்வொரு சித்திரவதையான காரியமும் விசுவாசத்தினால் அது இப்பொழுதே நீங்கி போவதாக. ஜனங்கள் விசுவாசிக்கின்ற காரணத்தால் நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.
Now raise your hands and give him praise if you believe that he does.
அவர் இதை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள்.
Dear God, this baby will die, Lord, unless this is done. I condemn this knot in the name of Jesus Christ. May it leave the innocent child. Amen.
அன்புள்ள தேவரே, கர்த்தாவே, இது செய்யப்படவில்லை என்றாலுடைய இந்த குழந்தை மறுத்துவிடும். நான் இந்த சதை வீக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கின்றேன். அது இந்த மாசத்து குழந்தையை விட்டு நீங்கி போவதாக.
ஆமேன்.
இப்பொழுது மருத்துவர்கள் முயற்சித்திருக்கின்றனர், ஆனால் அவர்கள் தோல்வி கண்டனர். உறுதியாக விசுவாசியுங்கள்.